ஐயா வணக்கம். நீங்கள் உங்கள் முன்னாடி நீங்கள் ஒரு போட்டிருந்த ஒரு பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஏக்கரில் வந்துட்டு நிறையா மரங்கள் நடலாம், அதுவும் இல்லாமல் கூடவே நெல்லும் சேர்த்து பயிர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்க. ஒரு ஏக்கர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஒரு ஏக்கரில் மரம் நட்டு ப்ளஸ் நெல் விவசாயம் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயம் மாதிரி தெரியுது. இதெல்லாம் நீங்கள் எப்படி வந்து நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணுறீங்க? நீங்கள் இதை அச்சீவ் பண்ணுறீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அதனால தான் உங்களை வந்து பார்க்குறது வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் நான். ஸோ நீங்கள் அதை எப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் எடுத்து சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
உண்மைதான், வந்து ஒரு ஏக்கருங்கிறது ஒரு குறுகிய நிலப்பரப்பு தான். பொதுவாக வந்து மரங்கள்னு சொன்னால் மரங்கள் மட்டுமே வச்சுருப்பாங்க. தானிய நெல் பயிர் வைக்கிறது தானியங்கள்னா சோளமாக இருந்தாலும் கடலையாக இருந்தாலும் அது மட்டுமே வைப்பாங்க. இப்படி தான் வந்து பொதுவாக ரொம்ப பழக்கம். இப்போ ஒரு ஏக்கர்லேயே ஒரு ஏக்கர் மாதிரி பண்ணையாக இருந்தால் ஒரு ஏக்கர்லேயே எல்லாமே கிடச்சினா ஒரு விவசாயிக்கு எவ்வளோ சௌகரியமாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணமாக இருந்தது. அதுக்காக தான் ஒரு ஏக்கரில் எல்லா மரங்களையும் கொண்டு வந்தேன். மரங்கள்ங்கிறது எல்லாம் வந்து தண்ணி நிற்கக்கூடாது, நெல் பயிருங்கிறது தண்ணி நிற்கணும். சரியா, எல்லாத்துக்குமே அப்படி தான். சில பயிர்களுக்கு தண்ணீர் தேவைப்படும், மரங்களுக்கு பொதுவாக தண்ணீர் தேவையில்லை. அதனால் இந்த ரெண்டையுமே சேர்ந்த ஒரு அமைப்பாக வயலும் வயல் சார்ந்த இடமுங்கிறது அதுதான் அந்த வரப்புங்கிறத நான் வந்து தேர்ந்தெடுத்தேன். இந்த வரப்புகள்லாம் மரம் வச்சேன். இந்த வரப்புகளில் பொழிகிற நீர் வந்து வயலுக்கு கிடச்சிது, வயலில் நிற்கிற நீரில் உள்ள ஈரத்தை கொண்டு வரப்பில் இருக்கிற மரங்கள்லாம் காய்ச்சிது. இந்த மாதிரி தான் நான் செயற்கையாகவே ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பு தான் கட்டமைச்சேன். இதோ இந்த மரங்கள்லாம் எடுங்க. அப்படி இதோ பாருங்கள், ஒரு ஏக்கரை சுற்றிடும். இதை பாருங்கள், அது தென்னையெல்லாம் பாருங்கள், காயோடு இருக்குது, வரிசையாக எல்லா மரங்களுமே பசுமையாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், நாரத்தை வரிசையாக பாருங்கள், நல்லா தெரியுதா கேமராவில் தெரியுதான்னு பாருங்கள். நாரத்தை, எலுமிச்சை, நெல்லி, கொடுக்காப்புளி, நுணா, வேம்பு, ஆமணக்கு, ஆமணக்கு, இலந்தை, சீதா, நாவல், முருங்கை, ஒதிய மரம், சரிங்களா, சீதா மரம், கொய்யா மரம், மாமரம், பலாமரம், இப்படி அனைத்து வகையான மரங்களும் பாருங்கள் சுற்றி இருக்குது. தென்னை, வாழை, வாழை, முருங்கையை பார்த்தீங்கன்னா நெடுக்கல் முருங்கை தெரியும். இது மாதிரி எல்லா மரங்களுமே வரப்பை சுற்றியுமே வச்சுருக்கிறேன்னா. சவுண்டல்லேருந்து எல்லா மரங்களும் இருக்குது. எப்போ வந்தாலும் நேரடியாக பார்க்கலாம், நிறைய பேர் வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. இது என்ன ஆகும்னா, அந்த வரப்பில் பெய்கிற நீரும் வயலுக்கு கிடைக்கும், வயலில் பெய்கிற நீர் வயல்லையே இருக்கும், வயலில் இருக்கிற நீரில் இருக்கிற ஈரத்தை கொண்டு வரப்பில் இருக்கிற மரங்கள்லாம் காய்க்கும். ரெண்டாவது, இந்த கோடை காலங்களில் வந்து இந்த தாக்கு பிடிக்கும் திறன் வந்து இயல்பாகவே இந்த மரங்களுக்கெல்லாம் உண்டு. இப்போ தனிப்பயிராக பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா தென்னைக்கெல்லாம் நீரை வந்து தொட்டு தொட்டாக விட்டு பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த மரங்கள் கோடையை வந்து மழைக்காலங்களில் மீறி அதிகமான நீர் நிற்கிறதுனால, வரப்புகள் போதுமான அளவு நீரை உறிஞ்சி வச்சிருக்கிறதுனால, வயலில் நீர் தேங்கி இருக்கிறதுனால, கோடையில் இந்த மரங்கள்லாம் மிக அற்புதமான தாக்கு பிடிக்கும் திறனோடு இருக்குது. இப்போ கூட பாருங்கள், புதிய குறும்பைகள், புதுசாக தேங்காய்கள் வச்சுட்டே இருக்கு பாருங்கள். இதோ பாருங்கள், அதோ பாருங்கள், இந்த கோடையிலையும் கூட மேலே பாருங்கள் வரப்பு எவ்வளோ காஞ்சிருக்குன்னு பாருங்கள். இந்த வயலில் எவ்வளோ பாலமாலமாக வெடிப்புகள் இருக்குதுன்னு பாருங்கள், தெரியுதா? இருந்தாலும் இந்த கோடையில் கூட தென்னை மரங்கள்லாம் காய்ப்பு வந்துருக்கு பாருங்கள், காய்ச்சிக்கிட்டே இருப்பாரு. இதுக்கு காரணமே இந்த தாக்கு பிடிக்கும் திறன் தான். தமிழ்நாட்டில் பொதுவாக கோடையிலலாம் அதுக்கு முன்னே ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்னாடியெல்லாம் யாரும் வந்து தென்னை மரத்துக்கெல்லாம் தண்ணி விட்டதே கிடையாது. மழைக்காலங்களில் பெய்கிற நீர் தான் பொதுவாகவே எல்லா மரங்களுக்கும் இருக்கும். கோடை காலங்களில் யாரும் இந்த மாதிரி மரங்களுக்கெல்லாம் தண்ணீர் பாசவே மாட்டாங்க. அப்போல்லாம் வாழை கொள்ளைக்கு கூட இப்போ தான் நம்ம அந்த நீர் பாசன முறையெல்லாம் கற்றுக்கிட்டு பூமியை ஓட்டை போட்டு உறிஞ்சி ஊற்றி தான் பயிர் வகையெல்லாம் நம்ம காலி பண்ணிக்கிட்டே இருக்கோம். இந்த மரங்களில் வரப்புகளில் இருக்கிற மரங்கள்லாம் பாருங்கள், கட்டி பேத்து போட்டிருக்கோம், போய் பாருங்கள் எவ்வளோ உயரத்தில் வரப்பு இருக்குதுன்னு காட்டுங்க. அந்த வயல் மட்டத்துலேருந்து எவ்வளோ உயரத்தில் வரப்பு இருக்குது, அது மேலே தான் மரங்கள்லாம் நிற்கிது. ஆனாலும் இந்த மரங்களோட பசுமை கொஞ்சம் கூட குறையவே இல்லை பாருங்கள். காரணம் வந்து அந்த தாக்கு பிடிக்கும் திறன் வந்து இதுகளுக்கு இயற்கையாகவே இருக்குது. நம்முடைய நாட்டுக்கோழிகளுக்கு, நாட்டு நெல்களுக்கு, நாட்டு பயிர் வகைகளுக்கெல்லாம் தாக்கு பிடிக்கும் திறன்கிறது இயற்கையிலேயே உண்டு. அதனால தான் அது பருவகாலங்களை பற்றி, அது பருவகாலங்களை கடந்து விவசாயிகளை வாழ வச்சுருந்து விவசாயிகள் பாதுகாப்பாக வாழ்ந்தாங்க. இப்போ கண்டுபிடிக்கிற ரகங்களுக்கெல்லாம் இந்த தாக்கு பிடிக்கும் திறனே கிடையாது. மிக அதிகமாக நீர் நிற்கிற காலங்களில் இந்த வயலில் பார்த்திங்கன்னா, இந்த இப்போ பார்த்திங்கன்னா இந்த வரப்போட உயரம் தெரியும், 2.5 அடி 3 அடி, இந்த மட்டத்துக்கு நீர் நிற்கும் இல்லை. அந்த 3 அடிக்கு மேலே கிளம்பி நெல் விளையும். இது பூரா அப்போ பார்த்திங்கன்னா மழைக்காலங்களில் நிறைய மீன் குஞ்சுகள்லாம் மேய்ஞ்சிட்ருக்கும், நண்டுகள் இருக்கும், நத்தைகள் இருக்கும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ கூட எடுத்து இதில் போட்டிருக்கிறேன். இந்த நத்தை, அந்த நண்டு நத்தையெல்லாம் கோடை காலத்தில் கோடை தூயில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ எடுத்து நான் பதிவு போட்டிருக்கிறேன். அந்த வீடியோ கூட நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். எதுக்கு சொல்கிறேன்னா, பருவ காலங்களை கடந்து உயிர்கள் கூட உயிர் வாடுற ஒரு சூழலை வந்து மண்ணில் உருவாக்கி வச்சுருந்த ஒரு மாபெரும் அறிவு வந்து தமிழ் அறிவு. அந்த மாதிரி அவன் வச்ச பயிர் வகைகள் இருந்தது, அவனை சார்ந்திருந்த விலங்கினங்கள் இருந்தது, எல்லாத்தையுமே பாதுகாப்பாக கட்டமைக்கிற மிகப்பெரும் அறிவியல் அறிவே இருந்தது தமிழில். அதையெல்லாம் நம்ம இழந்ததுனால தான் இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் விவசாயிகளும் நஷ்டத்தை சந்திக்கிறோம், நுகர்வோர் விவசாய விளைபொருட்களை சாப்பிட்றவங்க நோயாளிகளாக மாறுறாங்க. அந்த காலத்தில் உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு இருந்தது. அந்த அடிப்படையெல்லாம் நம்ம தோத்துட்டதுனால அது என்ன அறிவியல், அது உண்மையாக பொய்யான்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணி கூட பார்க்கல, அதை யோசனை பண்ணி கூட பார்க்கல, அதை சிந்திச்சு கூட பார்க்காததுனால தான் நம்ம இப்போ நோயாளிகளாகவே மாறிட்டோம். அந்த அடிப்படை அறிவையும் அடிப்படை புரிதலையும் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். உணவே மருந்து, மருந்தே உணவுங்கிறது உண்மையாக பொய்யா, அது எப்படி உணவு மருந்தாக மாறிச்சு அப்படிங்கிறது அடுத்த காணொலியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி.
விவசாயம் செய்யும் அனைத்து உள்ளங்களுக்கும் ராஜ்குமாரின் நண்பு வணக்கம். நம்ம இந்த வீடியோஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க ஹெட்டிங்லயே பாத்துருக்கலாம், 150,000 ரூபாய் வருமானம் தரக்கூடியது, கிட்டத்தட்ட 120,000 ரூபாய் லாபம் மட்டுமே தரக்கூடிய ஒரு விவசாயம் தான் கொத்தமல்லி சாகுபடி முறை. ஸோ அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு காலகட்டத்துல கொசுரா கொடுத்த கொத்தமல்லி இப்பெல்லாம் இவ்வளவு சம்பாதிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியும். ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோஸ்ல முழுசா சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு அப்பதான் முழுசா வந்து புரிய வரும். வாங்க பார்க்கலாம் கொத்தமல்லி விவசாயம். ஸோ குறுகிய காலத்தில் லாபமாக வந்து அதிகமாக எடுக்கக்கூடிய ஒரு பொருள் தான் வந்து கொத்தமல்லி. ஸ்பைசஸ் ஐட்டம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதிலே வந்து ரொம்ப மலிவான விலை அப்படின்னு பார்த்தோம்னா கொத்தமல்லி தான். ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காய்கறியெல்லாம் வாங்கினோம்னா அந்த கருவேப்பிலை கொத்தமல்லினா கொசுரா வாங்கிட்டு வருவோம். ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு வாங்கினோம்னா ஒரு சும்மா ஒரு 4 தலை தான் வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி உங்களுக்கு கிடைக்குது. கொத்தமல்லி விவசாயம் ஒரு நல்ல லாபம் தரக்கூடியது. கிட்டத்தட்ட உங்களால் வந்து 45 நாளில் இருந்து ஒரு 55 நாளுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு வருமானம் கிடைச்சிரும். என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா மார்க்கெட்டிங் தான். ஸோ கொத்தமல்லி அப்படின்றப்ப உங்களோட சந்தைகள் பக்கத்தில் இருக்க சந்தையை பொறுத்து தான் இருக்கு. சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறைய இடைத்தரகள் மூலமாக என்னன்னா ஈஸியாக சேல் பண்ணிடலாம். ஒரு வியாபாரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இடைத்தரகளை பிடிச்சி கரெக்டாக நம்ம வந்து அறுவடை பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்து டோட்டலாக வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அவங்களும் இப்போதைக்கு ரேட்டெல்லாம் ஒரு காலகட்டத்தில் 1 கிலோ 100 ரூபாய்க்கெல்லாம் வித்துச்சு கொத்தமல்லி 100 ரூபாய். பட் இப்போ நம்மளோட சராசரி விலை அப்படின்னு பார்க்குறப்ப 25 ரூபாய்க்கு வந்து குறைஞ்சி விற்கிறது இல்லை. ஒரு கிலோ வந்து ஒரு கட்டுன்னு சொல்லுவாங்க, கட்டு வந்து பார்த்தீங்கன்னா 400 கிராம், அதுவே வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபாயிலிருந்து 40 ரூபா வரை கூட விற்கிறாங்க. அதே நேரத்தில் ஒரு கிலோ அப்படின்னு பார்க்குறப்ப மினிமம் உள்ளதிலே குறைஞ்ச விலை அப்படின்னு பார்க்குறப்ப 25 ரூபா. ஓகே, இப்போ நம்ம கொத்தமல்லி விவசாயம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எல்லாராலையும் எல்லா வித மாதங்கள்லையுமே வந்து பண்ணலாம். நீங்கள் வந்து வருஷத்தில் 12 மாதமும் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி வந்து சாகுபடி பண்ணலாம். சாகுபடிக்கு முக்கியமாக தேவை என்னென்னா தண்ணி தான். இப்போ எல்லாமே கால சூழ்நிலைகள்லாம் மாறிப்போச்சு. கரெக்டான மழை பெய்யாது, கரெக்டான நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்காது, வெயில் வெடிக்கிற நேரத்தில் மழை பெய்யும். ஸோ இப்போல்லாம் பாருங்கள் கேரளாவில் இப்போ வந்து கோடை மாதம் மழை பெஞ்சிருக்கு. நேற்றுலாம் வந்து நல்ல மழை, இப்போ நீங்கள் பேக்ரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஈரமாக தெரியும். நேற்று கொஞ்சம் நைட்டில் வந்து மழை பெஞ்சிச்சு, 2 நாளைக்கு முன்னாடி ஓரளவுக்கு ஒரு 10 நிமிஷம் நாளும் மழை பெஞ்சிச்சு. ஸோ இப்படியெல்லாம் வந்து காலநிலைகள் மாறுறனால நம்ம எல்லா விவசாயமே தண்ணீர் இருந்துச்சு அப்படின்னாலே நம்ம தாராளமாக பண்ணலாம். அதுவும் இந்த கொத்தமல்லி சாகுபடி எப்போனாலும் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து நிலத்தை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா மெயினாக வந்து தண்ணீர் தேங்காத நிலம் எதுவாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். இந்த களிமண்ணெல்லாம் நல்லா தண்ணி தேங்கும். ஸோ அதில் வந்து நம்ம இதில் என்ன பண்ண முடியாது, இந்த கொத்தமல்லியெல்லாம் ஒத்து வராது. தண்ணீர் தேங்காமல் பார்த்துக்கணும். ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மெல்லிசாக இருக்கும், சீக்கிரமே தண்ணீர் தேங்குச்சுன்னா வாடிடும். அதாவது வேர் அழுகல்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டோட்டலாகவே அழுகிடும். அப்போ தண்ணீர் தேங்காத நிலங்களை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 டன் வந்து தொழுவுறோம். கோழி எருவாக இருக்கட்டும் இல்லை ஆட்டுச்சாணம் எதுவாக இருந்தாலும் நல்லா வந்து தொழு உரத்தை போட்டு பூமியை வந்து சமன் செஞ்சுக்கோங்க. நீங்கள் டிராக்டர் வச்சு உழுகிற நாளையெல்லாம் பார்த்தீங்கன்னா பார் பிடிக்கிறதுலேருந்து உழுகிறதுலேருந்து எல்லாமே சுலபந்தான். இப்போல்லாம் யாருமே வந்து மாடை வச்சு ஏர் பூட்டியெல்லாம் உழுகிறதில்ல. ஸோ டிராக்டரை வச்சு ஈஸியாக அவங்களால உழுகிற முடியும். அது ஒரு 6 மணி நேரம் ஒர்க் இருக்கும். ஸோ 6 மணி நேரம் பண்ணுறப்ப ஒரு 1000 ரூபா, ஒரு மணி நேரத்துக்கு 6000 ரூபா நீங்கள் வந்து இன்சியலாக என்ன பண்ண போகிறீங்க, செலவு பண்ண போகிறீங்க. தொழு உரம் ஸோ ஒரு டன் அப்படின்னு ஒரு டன் அப்படின்றத நம்ம வந்து வாங்குறது கிடையாது. ஒரு டிராக்டரு 2 டிராக்டர் அப்படின்னு சொல்லி வாங்குவோம். ஸோ ஒரு டிராக்டர் அப்படின்றதே வந்து ஒரு கிட்டத்தட்ட லோடிங்கை பொறுத்து வந்து டிஃப்ரென்ஸ் ஆகும். அதுவே ஒரு 5 டன் 6 டன் ஒரு லோடு வந்து அடித்தா போதும். ஸோ ஒரு டிராக்டர் இடம் எரு போடுறோம் அப்படின்னா அதுவும் உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6000 ரூபா வந்துடும். ஸோ 12000 ரூபா நம்ம என்ன பண்ணுறோம், நிலத்தை தயார்படுத்துறதுக்கே நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஒன்று. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், விதைகளை வந்து தேர்ந்தெடுத்தணும். கொத்தமல்லி விதைகளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்கலாம், உருண்டை உருண்டையாக வந்து ஒரு சாம்பல் நிறத்தில் இருக்கும், பழுப்பு நிறத்தில் இருக்கும். இந்த விதைகளை பொறுத்தவரை நல்ல விதைகள் வந்து தேர்ந்தெடுத்துக்கங்க. இதுப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடைகளில் என்ன பண்ணுறாங்க, கொத்தமல்லிக்கு சாகுபடிக்குன்னே விதைகள் வந்து இருக்குது. ஸோ நல்ல தரமான விதைகளை வந்து தேர்ந்தெடுத்துக்கங்க. இல்லை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான கொத்தமல்லிகளை வாங்கி நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து பழைய காலத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முரத்தில் போட்டு செருப்பை வச்சு தேய்ப்பாங்க. அப்படியே வந்து செருப்பை வச்சு தேய்க்கிறப்ப அது பாலிஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் உடச்சிருவாங்க. உடச்சிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கழனி தண்ணியில் ஊற வச்சுருவாங்க. ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தூவி விடுவாங்க. இப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போயும் அந்த முறை வந்து செல்லுபடியாகும். அதாவது அந்த விதை நேர்த்தி வந்து கண்டிப்பாக வந்து இப்போ இருக்கிறதுக்கும் சூட் ஆகும். என்ன பண்ணணும்னா, நல்ல சோத்து வடிகஞ்சி இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து நல்ல விதை நேரத்துக்கு உடச்சி அதில் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் நல்ல ஒரு அரை மணி நேரம் வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் நம்ம விதைக்கு வந்து பயன்படுத்தலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து பார் அமைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இடைவேளை சின்ன வந்து குழி மாதிரி வெட்டுவாங்க. பார் அமைக்கிறப்ப என்ன பண்ணணும்னா, நான் உங்களுக்கு இப்போ பேக்ரவுண்டில் வந்து அதை வரைஞ்சே காட்டுறேன். அந்த நிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 சென்டிமீட்டரோட இடைவேளையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார் அந்த குழிகளை வந்து அமைச்சுக்கணும். அதில் அப்படியே நீளவாக்கில் விதைகளை தூவிட்டே போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்படியே வந்து மண்ணை மூடுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்ல ஒரு உடஞ்ச பச்சை குச்சியோ இல்லை காஞ்ச குச்சியோ வச்சு அது மேலே வச்சு அப்படியே மண்ணை கலச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த விதைகள் எல்லாமே நல்லா மூடிடும். ஸோ அது எல்லாமே நான் வந்து பேக்ரவுண்ட்லேயும் உங்களுக்கு காட்டுறேன். அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து விதைகள் நல்லா முடிடும். எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம், உயிர் தண்ணி வந்து கொடுக்கணும். ஸோ நீங்கள் சொட்டு நீர் அமைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வருஷம் ஃபுல்லாகவே என்ன பண்ணலாம், கொத்தமல்லி சாகுபடி பண்ணலாம். ஏன்னா வெயில் காலங்களில் என்ன ஆகணும், உங்களுக்கு வந்து மகசூல் கொஞ்சம் கம்மியாகும், பூக்கு அதாவது அந்த இலைகள் வந்து சரியாக வந்து இதாகாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் சொட்டு நீர் அமைக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப வந்து உகந்தது. இப்போ நம்ம 15 சென்டிமீட்டர் வந்து விதையை போட்டதுக்கப்புறம் மறுபடியும் லைட்டாக கிளச்சி விட்டோம் அப்படின்னா மூடிடும். 10 நாளைக்கு அப்புறமே என்ன ஆகும், உங்களுக்கு நல்ல முளைப்பு திறன் வந்துடும். ஒரு 15 நாளில் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் களை எடுக்கணும். 15 நாளுக்கு அப்புறம் களை எடுத்துட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து கொடுக்கணும்ல, அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து ரெகுலராக என்ன சொல்லுவாங்கன்னா தலைச்சத்து அப்புறம் மணிச்சத்து சாம்பல் சத்து இதை கொடுக்கக்கூடிய உரங்கள் தான் போட சொல்லுவாங்க. மேக்ஸிமம் வந்து இந்த கெமிக்கல் உரங்களை அவாய்ட் பண்ணிடுங்க. அப்போ அதற்கு கொடுக்கக்கூடிய உரங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப பஞ்சகாவியமாக இருக்கட்டும், அமிர்த கரைசல், இந்த மாதிரி வந்து பூச்சி வரட்டி இலையில வந்து வராமல் இருக்கிறதுக்காக இஞ்சி பூண்டு கரைசல், இந்த மாதிரிலாம் நீங்கள் தெளிச்சிட்டு வரீங்க அப்படின்னா நல்லா வந்து பயிருக்கு பயிர் ஊக்கியாக இருக்கும். ஸோ இதை மாதிரி நம்ம வந்து 15வது நாளும் 30வது நாளும் பண்ணணும். ஏன்னா 45வது நாளில் நம்ம அறுவடைக்கே வந்துடுவோம். ஸோ 15வது நாள் களை எடுத்துட்டு ஒரு வந்து ஊட்டச்சத்து கொடுக்குறோம், 30வது நாளும் ஒரு ஊட்டச்சத்து கொடுக்குறோம். இப்படி கொடுத்துட்டு வரோம் அப்படின்ற பட்சத்தில் வந்து ஒரு 45வது நாளில் உங்களுக்கு அறுவடை வந்துடும். இலைகளை தான் நீங்கள் வந்து அறுவடை பண்ண போகிறீங்க. ஸோ கொத்தமல்லி இலைகளை வந்து நீங்கள் 45வது நாள் என்ன பண்ணலாம், அறுவடை பண்ணி ஆரம்பிக்கலாம். ஸோ 1 ஏக்கர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோலேருந்து 8 கிலோ விதைகள் வந்து தேவைப்படும். அதை வச்சு நீங்கள் ஒரு 6 கிலோ அதுலேருந்து 8 கிலோ அப்படின்ற ப்ரைஸ் வந்து பார்க்குறப்போ ஒரு 100 ரூபா 150 ரூபா அந்த ரேஞ்சில் வச்சுட்டோம்னாலும் கிட்டத்தட்ட உங்களுக்கு அது ஒரு 1000 ரூபா செலவாகும். ஸோ ஆட்கூலி அப்படின்றது நம்மளே எடுத்தாலும் சரி, இல்லை ஆட்கூலி வந்து விடுறோம் அப்படின்னா ஒரு 2 நாள் கூலி அது ஒரு 1000 ரூபா. ஸோ ஆல்ரெடி நம்ம 12000 ரூபா வந்து செலவு பண்ணியிருக்கோம், இது ஒரு வந்து 2000 ரூபா 14000 ரூபா உங்களுக்கு செலவு பண்ணிட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்து பார்த்தீங்கன்னா களை எடுக்கிற கூலி அப்படின்றது ஒன்று இருக்குது. ஸோ களை எடுக்கிற கூலிக்கு 2 ஆள் கூலி, இல்லைன்னா ஒரே இல்லைன்னா 4 நாள் கூலி, ஒரு ஆள் 4 நாள் கூலி விடுறீங்க அப்படின்னா அது ஒரு 2000 ரூபா. ஸோ 14000+ 2000 16000 ரூபா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு 15 நாளுக்கு செலவு பண்ணுறீங்க. அடுத்து 30வது நாளுக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு 2000 ரூபா செலவு பண்ணுறீங்க, 18000 ரூபா. அது போக உரச்செலவு, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சகாவியம் வாங்குகிறோம், அப்புறம் சாணம் ஒரு வந்து கலந்து விடுறோம், அப்படிலாம் வச்சு ஒரு 2000 ரூபா. ஸோ 20000 ரூபா நீங்கள் செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, இதில் ஆட்கூலி வந்து நான் ரொம்ப அளவாக தான் இது பண்ணுறேன். ஏன்னா நம்மளோட உழைப்பு அதிகமாக இருக்கணும். விவசாயம் எப்பயுமே வந்து ஆட்களை நம்பி இருந்தோம் அப்படின்னா அது விவசாயமே நம்ம பண்ண முடியாது. நம்மளோட உழைப்பு முழுசாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து ஒரு லாபகரமான விவசாயத்தை கொண்டு வர முடியும். ஸோ 20000 ரூபா நம்ம செலவு பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 45வது நாளில் நீங்கள் வந்து அறுவடை பண்ணலாம், கொத்தமல்லி வந்து ரெடி ஆயிடும். கொத்தமல்லியை இலைகளாகவும் அறுவடை பண்ணலாம், அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்கள் இருக்கும் பார்த்தீங்களா மல்லிகள், அதுவும் அறுவடை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 90 நாள் வெயிட் பண்ணால் மட்டும்தான் அந்த மல்லிகள் மல்லி வந்து வரும். ஸோ அந்த காய்கள் வர்றப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக பழுப்பு நிறம், அந்த பச்சையிலேருந்து பழுப்பு நிறம் மாறுறப்பே நீங்கள் அறுவடை பண்ணிட்டா மட்டும்தான் முத்துக்கள் வந்து உதிராமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரியும் நம்ம அறுவடை பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விற்பனை வருவோம். ஸோ 1 ஏக்கர் நம்ம வந்து விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னா உங்களால் சராசரியாக 6 டன் 6000 கிலோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் உற்பத்தி பண்ண முடியும். நல்ல வந்து பச்சை கொழுந்து உள்ள கொத்தமல்லி தலைகள், கொத்தமல்லியை பொறுத்தவரை முத்திருச்சு அப்படின்னா விலை உங்களுக்கு கிடைக்காது, இளம் தளிர்களுக்கு தான் உங்களுக்கு அதிகமான விலை இருக்கும். சராசரியாக 25 ரூபா வந்து ப்ரைஸ் உங்களால் விற்றாலும் உங்களால் வந்து 1 ஏக்கர்லேருந்து 1 கிலோ 25 அப்படின்னா 100 கிலோ எவ்வளோ ஆச்சுங்க, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2500 ரூபா. ஸோ 1000 கிலோ அப்படின்றப்ப 25000 ரூபா. அப்போ நம்ம 6 டன் அப்படின்றப்ப உங்களுக்காக 1.5 லட்சம் ரூபா வந்து வருமானம் எடுக்க முடியும். ஒரு 2 மாதம் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். 45 நாள் அப்படின்றது 50 நாள் 55 நாள் நம்ம அந்த உழவு எல்லாமே இது பண்ணி பார்த்தாலும் உங்களால 1.5 லட்சம் ரூபா வரைக்கும் வருமானம் எளிமையான முறையில் கொத்தமல்லியில் எடுக்க முடியும். வெறும் 60 நாள், நம்ம அதிகபட்சமாக 60 நாள் வச்சுக்கலாம், ஏன்னா அந்த உழவு டைமும் இதையும் கனெக்ட் பண்ணி உங்களால 60 நாளில் 1.5 லட்சம் ரூபா கண்டிப்பாக வந்து கொத்தமல்லியில் நம்மளால் வருமானம் எடுக்க முடியும். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா கொத்தமல்லி இலைகள்லாம் எடுத்துட்டு சில அப்படியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முத்து அதாவது இளம் தளிர்களை பறித்து முத்தி விடுறீங்க அப்படின்னா உங்களால் வந்து என்ன பண்ண முடியும்னா அந்த முத்துக்களை வந்து எடுக்க முடியும், மல்லிகளை வந்து எடுக்க முடியும். ஸோ மல்லிகளை வந்து அதிகமான வருமானம் உங்களால் எடுக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஏக்கர்ல நீங்க வந்து விவசாயம் பண்றீங்க அப்படின்னா உங்களால ஒரு 600 கிலோ வரைக்கும் தான் வந்து மல்லி வந்து எடுக்க முடியும். சராசரி 100 ரூபாய் அப்படின்னு போட்டாலும் உங்களால ஒரு 60,000 ரூபாய் வரைக்கும் தான் வருமானம் எடுக்க முடியும். ஸோ மல்லி தலையில தான் வந்து அதிகமான வருமானம் இருக்கு. ஆனா என்ன ரீசன் அப்படின்னு பாக்குறப்ப நம்ம உழைப்பு கூலி ஆள் கூலி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உழைப்பை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களால அப்ப லாபம் அதிகமா இருக்கணும். எல்லா விஷயத்துக்குமே நீங்க வந்து ஆட்கள் போட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களால 50,000 ரூபாய் போட்டா கூட என்ன 1 லட்சம் செலவு பண்ணா கூட நம்ம செலவு பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு விவசாயத்துல என்ன பண்ணணும்னா நம்ம உழைப்பு அதிகமா இருக்கணும். உங்களால ஒரு நம்ம நாசம்னா 20,000 ரூபாய் செலவு பண்றீங்க அப்படின்னா 130,000 ரூபாய் கண்டிப்பா உங்களால லாபம் இருந்துடும். இதர செலவுகள் தண்ணி அது இதுன்னு ஒரு 10,000 ரூபாய் செலவு பண்ணாலும் 120,000 ரூபாய் உங்களால வந்து 60 நாள்ல லாபமா கொத்தமல்லியில எடுக்க முடியும். எல்லா விவசாயத்திலுமே லாபம் கண்டிப்பா இருக்கு. அதை நம்ம முறையா பண்றோம், முறையா வந்து நமக்கு மார்க்கெட்டிங் இருக்கு அப்படின்றத பொறுத்து நம்மளால வந்து லாபம் அடைய முடியும். கொத்தமல்லியை பொறுத்தவரை ஒரு லாபகரமான தொழில் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட குறைஞ்ச நிலம் இருந்து நீங்க பெருசா 1 ஏக்கர் போடலனாலும் 10 செண்ட் 20 செண்ட் போட்டாலும் உங்களால ஒரு குறுகிய காலத்துல நல்ல லாபம் வந்து எடுக்க முடியும். இந்த மாதிரி இந்த கருவேப்பிள்ளை கொத்தமல்லி இதெல்லாம் வந்து ஒரு காலகட்டத்துல வந்து இந்த மாதிரி கொத்துருவா இருந்தாலும் இப்ப இருக்கிற காலகட்டத்துல எல்லாமே விவசாயம் சார்ந்த பொருட்கள் தன் அதிகமான லாபம் கொடுக்கக்கூடியது எல்லாமே காசு தான். அதனால கண்டிப்பா வந்து கொத்தமல்லி ஒரு சாகுபடிக்கு நல்ல சாகுபடிக்கு நல்ல வருமானம் பண்ணக்கூடியதுக்கு ஏற்றுவது. கண்டிப்பா வந்து உங்ககிட்ட நிறைய நிலங்கள் இருக்கு அதுல வந்து நான் காய்கறிகள் விவசாயம் பண்றேன் அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த கொத்தமல்லியும் சேர்த்து பண்ணணுமே அப்படின்னா உங்களால வந்து ஒரு நல்ல லாபம் எடுக்க முடியும். இல்ல நான் வந்து கொத்தமல்லி சாகுபடி வருடம் முழுவதும் பண்ண போறேன் அப்படின்னா நீங்க 20 செண்ட் 20 செண்டா பிரிச்சுட்டு ஒவ்வொரு 15 நாள் இடைவேளையிலையும் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வருஷம் முழுசும் வந்து என்ன லாபம் வந்து கிடைச்சிட்டே இருக்கும். ஒரு நல்ல லாபம் கொடுக்கக்கூடியதான் இந்த கொத்தமல்லி சாகுபடி. கண்டிப்பா இந்த வீடியோஸ் மூலமா ஒரு புது விஷயத்த கத்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பட்டனையும் ப்ரெஷ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.
வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நீங்க பாக்குறது ரவி சைனிஸு. நான் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? பழனி மலை உச்சியிலே பாரத்தெல்லாம் இறக்கி வச்சு சொக்கம்பட்டி காட்டுக்குள்ள கரும்பு வெட்டும் கலைகளா கட்டெரும்பு காயம் போடாமே கணு கணுவா பார்த்து வெட்டு. இந்த பாட்டி இப்போ உங்களுக்கு யாருன்னு தெரியும். இன்னைக்கு நீங்கள் பார்க்கறது கிராமத்து நாட்டு வைத்தியம். நாட்டு வைத்தியம்னா நம்ம சின்ன பிள்ளைகளுக்கு சளி பிடிச்சிருச்சுன்னா அதுக்கு என்ன செய்கிறது அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இப்போ வந்து 1 மாதம் குழந்தையிலேருந்து 6 மாதம் குழந்தை வரைக்கும் நல்லா சளி பிடிச்சிருக்கு, அதுக்கு சாப்பிடவே முடியலை, நம்ம தூக்கிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடுறோம். அந்த காலத்துலலாம் நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு போனது கிடையாது, வீட்டிலையே நம்ம வந்து அதுக்காக 1,000-2,000 செலவு பண்ண வேண்டிய தேவையே இல்லை. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு அந்த சளியை நம்மளால் முறிச்சு அடிக்க முடியும். இப்போ தானங்க நம்ம ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போகிறோம் வர்றோம். அந்த காலத்தில் எங்கே இருந்துச்சு ஆஸ்பத்திரி? எல்லாம் நாட்டு வைத்தியம்தான். இப்போ ஒரு குழந்தைக்கு 6 மாதத்து பிள்ளைக்கு சளி பிடிச்சிருச்சு, நம்ம ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், 2 மாத்திரை வாங்கி கொடுக்குறோம், 4 நாளைக்கு சரியாக போகுது, அப்புறம் 4 நாள் மறுபடியும் வந்துடுது. அது ஏன் நிரந்தரமாக அந்த பிள்ளைக்கு சளியே பிடிக்கக்கூடாது? அதுக்கு ஒரு வைத்தியம், 6 மாதத்து குழந்தைக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு அந்த சளியை குணப்படுத்தலாம். வந்து கற்பூரவல்லி இல்லை, நீங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கற்பூரவல்லி இலை. 6 மாதத்து குழந்தைக்கு கற்பூரவல்லி இலை 1, ஒரே ஒரு மிளகு, 1 வெள்ளைப்பூடு, 1 வெத்தலை, கொஞ்சோண்டு ஓமம், கொஞ்சம் சீரகம், சும்மா கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதும். இதெல்லாம் என்ன பண்ணணும், அப்படியே நைஸாக அம்மியில் வச்சு அரைக்கணும். அம்மியில் வச்சு அரைச்சி 1 வெள்ளை துணியில் வடிகட்டிடணும். வடிகட்டிட்டு பிள்ளைகளுக்கு நல்லா மேலுக்கு ஊற்றிட்டு தூங்குங்கள்ல, அப்போ இந்த மேலுக்கு ஊற்றிட்டு நல்லா தொடச்சிட்டு ஒரு சாம்பிராணி புகையெல்லாம் நீங்கள் போடுவீங்க. நாங்கள்லாம் அந்த காலத்தில் சாம்பிராணி புகையெல்லாம் போடுவோம். இதை ஒரு பாலாடை சும்மா 10 கிராம் அந்த பிள்ளைக்கு கொடுத்துடணும். கொடுத்துட்டு அப்புறம் தாய்ப்பாலை கொஞ்சம் கொடுத்துருங்க. தாய்ப்பால் கொடுக்குற மக்களுக்கு நிறைய இருக்காங்க, தாய்ப்பாலையும் கூட கொஞ்சம் கறந்து அதில் ஊற்றி கூட கலக்கி கொடுக்கலாம், மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அப்போ அந்த பிள்ளைக்கு நெஞ்சில் சளி பிடிச்சது பூரா மலத்தோடு போயிடும். இன்னொன்று என்னென்னா அதை கொடுத்துட்டு ஒரு கருப்புரம், தேங்காய் எண்ணெயில் நல்லா கொதிக்க வச்சு வெது 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 வெதுன்னு இருக்கக்குள்ள அந்த பிள்ளைகளுக்கு மார்பு பக்கமும் பின்பக்கம் கால் கை எல்லாம் தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா, இது மாதிரி ஒரு ஒரு மாதத்தில் நாலு வாட்டி கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு எப்படியா கொண்ட சளி முறிச்சு அடிச்சிடும், திருப்பி சளியே பிடிக்காதுங்க. இது உறுதி. இன்றைக்கி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்து குழந்தைகளுக்கு சளி பிடிச்சிருச்சுன்னா அது எப்படி குணப்படுத்துறன்னு இந்த பாட்டி உங்களுக்கு சொன்னேன். இதே பெரியவங்களுக்கு இப்போ குழந்தைகளுக்கு வந்து சளி பிடிச்சிருச்சுனாக்கா நம்ம தாயும் அதுக்கு பால் கொடுக்குறோம். அப்போ அந்த தாயும் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும். அதுக்கு என்னென்னா நல்ல நாட்டு நண்டோ இல்லை கடல் நண்டோ வாங்கிட்டு வந்து நல்லா புட்டு அதை அலசி புட்டு அலசி என்ன பண்ணுறீங்க, நல்லா அம்மியில் வச்சு இடிக்கிறீங்க. நச்சு நச்சு நச்சுன்னு இடித்து மிளகு சீரகம் வெள்ளைப்பூடு கருகப்புள்ளை மல்லி எல்லாத்தையும் ஒன்றா வச்சு நல்லா தட்டிடுறீங்க. தட்டி கொஞ்சம் சீரகத்தை போட்டு தாளித்து ஊற்றி நல்லா தண்ணியாக வச்சிடுறீங்க. தாளித்து ஊற்று அந்த வெந்துக்கிட்டு இருக்கக்குள்ள அதுதான் சூப்பு. அதை இருத்து அந்த தாயை குடித்தாக்கா அந்த தாய் பால் கொடுக்குதுல்ல பிள்ளைக்கு, அப்போ அந்த பால் வழியாக அந்த சூப்பு இறங்கி அந்த பிள்ளைகளுக்கும் குணப்படுத்தும். இதே பெரியவங்களுக்கு மார்பு சளி பிடிச்சி லொக்கு லொக்கு லொக்குன்னு இருமிக்கிட்டு இருப்பாங்க, இந்த நண்டு சூப்பை வச்சு ஒரு வாரத்துக்கு கொடுத்தீங்கனாக்கா சளி காசானோ எல்லாம் ஓடியே போயிடும், பஞ்சாக பறந்து ஓடி போயிடும். இந்த மாதிரிக்க நம்ம வீட்டிலையே எல்லா பொருளும் இருக்குது. நம்ம ஏன் 1000-2000 போய் செலவு பண்ணணும்? வீட்டில் இருக்கிற பொருளை வச்ச நம்ம உடம்பை நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும். காலையில் எந்திரிச்சு ஒரு கிளாஸ் நீராரம் குடிக்கிறவங்களுக்கு நோயே இல்லைங்க, நோயே வராதவங்களுக்கு. நம்ம சோறு வடிக்கிறோம்ல, அந்த சோறு வடிக்கக்குள்ள பச்சை சோறு மிஞ்சிருச்சுன்னு வச்சுங்க, அதில் வந்து நம்ம பச்சை தண்ணியை ஊற்றக்கூடாது. இந்த சோறு வடிச்சிருக்கிற தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கு அப்புறம்தான் கொஞ்சம் பச்சை தண்ணியும் ஊற்றணும். ஊற்றி வச்சுருந்து காலையில் எந்திரிச்சு பல்லை விளக்கிட்டு ஒரு கிளாஸ் நீராரம் அப்படியே குடிக்க வேண்டியது. உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், உடம்பு இரும்பு மாதிரி இருக்கும். ஏங்க அமெரிக்காவெல்லாம் ஒரு கிளாஸு நீராகிறோம் 100 ரூபா அந்த ஊரில் விற்கிறாங்க. ஏன் அவங்களே கண்டுபிடிச்சிருக்கக்குள்ள நம்ம தமிழ்நாட்டு மக்கள்கள்லாம் ஏன் இந்த நீராரத்தை குடிக்கக்கூடாது? தாராளமாக குடிக்கலாம், அதை குடித்தா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இது மாதிரிக்க நிறைய வைத்தியங்கள் இருக்குது பாட்டி, ஒன்று ஒன்றா உங்களுக்கு நான் சொல்கிறேன்.
வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். குழந்தை வளர்ப்புங்கிறது அவ்வளோ ஒன்றும் சாதாரணமான விஷயம் இல்லைங்க. குழந்தை ஏன் டல்லாக இருக்குது, எது கழுது, ஏன் சிரிக்குது, இதெல்லாம் குழந்தையுடைய முக மாற்றங்களை வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு நிறைய பாட்டி வைத்தியங்கள்னு சொல்லப்படுற கை வைத்தியங்கள் செஞ்சாங்க. ஆனால் அதெல்லாம் இப்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துக்கிட்டே வர்றோம். அந்த சின்ன சின்ன வைத்தியங்களை தாய்மார்களுக்கு ஞாபகப்படுத்தக்கூடிய சின்ன வீடியோ பதிவு தான் இது. முதல்ல குழந்தைகளுக்கு 3 மாதம் ஆனதுக்கு அப்புறமா தினமும் காலையில் எழுந்திருச்ச உடனே ஒரு சொட்டு சுத்தமான தேன் நாக்கில் வைப்பாங்க. இது எதுக்குன்னா நாக்கு நல்லா புரண்டு கொடுத்து குழந்தைக்கு சீக்கிரமாக பேச்சு வரணும் அப்படிங்கிறதுக்காக. ரெண்டாவது, குழந்தைகள் பால் மட்டுமே குடிக்கிறதால நாக்கில் பார்த்தீங்கன்னா வெள்ளையாக மாவு மாதிரி திக்கான ஒரு லேயர் நாக்கில் படிஞ்சிருக்கும். இதனால் என்ன ஆகுனா குழந்தைக்கு பசி எடுக்காது, சரியாக பால் குடிக்க மாட்டாங்க. இதுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிற மாசிக்காயை நீங்கள் சாதம் வேக வைக்கும்போது அது கூடவே போட்டு இந்த மாசிக்காயும் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து வெது வெதுப்பான தண்ணியில் கழுவிட்டு நல்லா காய வச்சு குழந்தைய குளிப்பாட்டும் போது மாசிக்காயை நாக்கில் தடவிட்டு வந்தால் நாக்கில் சேர்ந்துருக்கிற மாவு சுத்தமாகி குழந்தைக்கு வந்து நல்ல பசி எடுக்கும், நல்லா பால் குடிப்பாங்க, நல்லா தூங்குவாங்க. அடுத்து, கை குழந்தைகள் மோஷன் போகிறதுக்கு கஷ்டப்படும். ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா 2-3 நாட்கள் மோஷனே போகாது. இந்த மாதிரி டைமில் பயப்பட தேவையில்லை. வெது வெதுப்பான சூட்டில் இருக்கிற தண்ணீரை ஒரு நாளைக்கு 3-4 தடவை கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தைக்கு கொடுத்துட்டே வந்தீங்கன்னா அதே நாளில் உடனே மோஷன் போயிடும். இதே ப்ராப்ளம் 1 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைகளுக்கு இருக்குன்னா டெய்லி மோஷன் போகிறதில்ல அப்படின்னா தினமும் சாயங்கால டைமில் 1 ஆப்பிள் மாவு ஆப்பிளாக பார்த்து வாங்கணும். இதை தோல் எடுத்துட்டு ஸ்பூனில் சுரண்டி எடுத்திங்கன்னா அதோட பல்ப் வந்து மாவு மாதிரி வரும். இந்த மாவு மாதிரி இருக்கிற ஆப்பிள் 1/2 இல்லை 1 ஆப்பிளை ஸ்பூனில் சுரண்டி எடுத்து தினமும் சாயங்கால டைமில் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரெகுலராக டெய்லி மோஷன் வந்து காலையில் ரெகுலராக போயிடுவாங்க. ஆறு மாசத்துக்கு மேலான குழந்தைகளுக்கு குழந்தை அடிக்கடி கதக்குது, வாந்தி பண்ணுது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா அரை ஸ்பூன் ஓமத்தை 50 மில்லி தண்ணியில் போட்டு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு வடிகட்டி ஆற வச்சுட்டு அந்த ஓமம் தண்ணீரை 2-3 தடவையாக பிரித்து கொடுத்துட்டு வந்தீங்கன்னா வாந்தி நிற்கும், கதக்கிறதும் ஸ்டாப் ஆயிரும். அடுத்து ஒரு சில குழந்தைகளுக்கு தலைக்கு குளிக்க வச்சாவே சளி பிடிக்கும், அதனால தாய்மார்கள் தலைக்கு குளிக்க வைக்கவே ரொம்ப பயப்படுவாங்க. இதுக்கு ரசநாடி சூரணம் பொடின்னு ஆயுர்வேத மருந்து கடைகளில் கிடைக்கும், அதை வாங்கி தலைக்கு குளித்ததுக்கு அப்புறமா குழந்தைக்கு தலை குளிப்பாட்டிட்டு நல்லா தலையை துவட்டிட்டு இந்த பொடியை ஒரு பிஞ்ச் எடுத்து உச்சந்தலையில் அப்புறம் 2 காதோரம் தலைக்கு காதோரத்தில் இருக்கிற தலைப்பகுதியில் தேய்ச்சி விட்டீங்கன்னா தலையில் நீர் சேராது, கோல்டும் பிடிக்காது. இது சின்ன குழந்தைக்கு மட்டும் இல்லைங்க, பெரிய குழந்தைகள் பெரியவங்கள் எல்லாருமே இந்த கோல்டு பிடிக்காத அவாய்ட் பண்ணுறதுக்கு இதை பயன்படுத்தலாம். குழந்தைகளுக்கு அடிக்கடி சளி பிடிச்சா ஒரு சின்ன கற்பூரத்தை, கை குழந்தைங்களுக்கு கற்பூரத்தை 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் போட்டு லேசாக சூடு பண்ணிவிட்டு கற்பூரம் கரைஞ்சதும் ஒரு வெற்றிலை எடுத்துட்டு அந்த வெற்றிலையில் இந்த கற்பூரம் தேங்காய் எண்ணெயை தடவிட்டு வெற்றிலையை விளக்கில் லேசாக சூடு பண்ணி வாட்டி எடுத்துக்கோங்க. சூடு வெற்றிலையோட சூடு ஆறினதுக்கு அப்புறமா இதை வந்து குழந்தையுடைய நெஞ்சு பகுதியில் இந்த வெற்றிலையை போட்டிங்கன்னா நெஞ்சில் இருக்கிற சளி கரையும் கோல்டு வந்து கம்மியாகும். அந்த காலத்தில் வசம்பு பார்த்திங்கன்னா இதுக்கு பிள்ளை வளர்ப்பான்னே ஒரு பேர் இருக்குது. ஒரு சின்ன துண்டு வசம்பை கையில் வந்து காப்பு மாதிரி கட்டுவாங்க. இந்த வசம்போட குழந்தை வந்து அடிக்கடி இந்த வசம்போட வாசத்தை கையில் கட்டியிருக்கிறதால குழந்தை அடிக்கடி ஸ்மெல் பண்ணும்போது குழந்தைக்கு வாயு தொல்லை, எதுக்களிக்கிறது, சளி, வயிறு பொறுமல் இதெல்லாம் சரியாகும். கை வைத்தியங்களில் இதெல்லாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தீங்க. அதே மாதிரி கை வைத்தியத்தில் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன். குழந்தைகளுக்கு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா காதில், மூக்கில், கண்ணில் எல்லாம் தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய் இல்லை பேபி ஆயில் இதெல்லாம் வந்து போடுவாங்க, இந்த எண்ணெய் விடுறது செய்வாங்க. பட் இது வந்து கண்டிப்பாக செய்யவே கூடாது. எங்கள் கண்ணில் காதிலெல்லாம் எந்த ஒரு பொருளுமே குழந்தைக்கு போடக்கூடாது. குழந்தைகளுக்கான ப்ராப்ளம்ஸ் வந்து ஆரம்ப காலத்தில் இருக்கும்போது இந்த கை வைத்தியங்கள் பலன் கொடுக்கும். அதுவே வந்து ரொம்ப சிவியராக அதிகமாகும்போது நீங்கள் கை வைத்தியங்களை செஞ்சுக்கிட்டு வீட்டிலேயே இருக்கக்கூடாது, ஒரு நல்ல குழந்தை மருத்துவரை பார்க்கறது ரொம்ப நல்லது. நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு.
தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கல்வி சேவையில் 26 ஆண்டுகள், 40,000-க்கும் மேற்பட்ட மாணவர்கள். மெடிக்கல், இன்ஜினியரிங், அக்ரி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அலைட் ஹெல்த் சயின்ஸ், பாலிடெக்னிக், நர்சிங், பார்மசி, டீச்சர் எஜுகேஷன், LKG முதல் MBBS வரை. தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், பெரம்பலூர், திருச்சி மற்றும் சென்னை.
வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நீங்க பார்க்க போறது கிராமத்து நாட்டு வைத்தியத்துக்கு இந்த அரிசரங்கு சொரிசரங்கு வருது பாருங்க, அதுக்கு என்ன மருந்து போட்டா அது குணமாகும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லி காமிக்க போறேன். பாத்தீங்களா, இது என்ன செடின்னு உங்களுக்கு தெரியுதா? இது வந்து குப்பமணி கீரை. இந்த குப்பமணி கீரையை யாருமே மதிக்கிறது இல்லை. அது சொல்லுது, நான் எல்லாத்துக்கும் குணப்படுத்துறேன், அரிசரங்கு சொரிசரங்கு உடம்பு பூரா அரிக்கிறது, எல்லாத்துக்கும் நான் யூஸ் ஆகுறேன், ஆனால் யாரையும் என்னை கண்டுக்க மாட்டுக்கிறாங்க அப்படின்னு இது சொல்லுதுங்க. இது சொல்லவும் இதுகிட்ட கேட்டுக்கிட்டு இருந்து இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இது வந்து உடம்பு பூரா அரிக்கும், நம்னு புடுங்கும். அதுலேயும் இந்த வெயிறு காலம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அப்படி ஒரு அரிப்பு அரிக்கும், குழந்தைகளுக்கு கை பூரா சரங்கு வந்துடும். அப்போ நம்ம டாக்டர்கிட்ட போய் நம்ம ஊசி போட்டு மருந்து வாங்கி கொடுக்குறோம், மாத்திரை வாங்கி கொடுக்குறோம், அதெல்லாம் கொடுக்காதீங்கங்க. இந்த அரிசரங்கு சொரிசரங்கு வந்துருச்சுனாக்கா அப்போ இதை இப்படி கொழுந்தா கிள்ளி மஞ்சள் நல்லா நம்ம குழம்புக்கு வச்சு அரைக்கிறோம் பாருங்க, மஞ்சள் அந்த மஞ்சள் ஒரு துண்டு, இந்த இலை ரெண்டையும் நைஸாக அரைச்சி இந்த கையில் சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த கையை எடுக்க சரங்கு வந்துடும், முட்டு முட்டாக சரங்கு இருக்கும். அப்போ உடம்பு பூரா அரிக்கும். அதுக்கு நீங்கள் 3-4 இந்த மாதிரிக்கை நீங்கள் அரைச்சி ஒரு 10 நிமிஷம் அதை தேய்ச்சி வச்சுருந்து நல்லா வெந்நீர் போட்டு வெது வெது வெதுன்னு வெந்நீர் போட்டு நல்லா மஞ்சள் பொடியை போட்டு தேய்ச்சி கழுவுனீங்கன்னா அந்த அரிசரங்கு சொரிசரங்கு எங்கே இருக்குன்னு தெரியாமல் ஓடியே போயிடும். அது சின்ன குழந்தைகளுக்கு, நம்ம பெரிய ஆளுகளுக்கு அரிச்சுக்கிட்டே இருக்கும், நம்னு அரிக்கும் உடம்பு பூரா. ஏதாவது ஒன்று நம்ம தெரியாமல் சாப்பிட்ருப்போம், அது சேராம அது அரிக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரே ஒரு மிளகு, இந்த இலை, மஞ்சள், இது மூணையும் அரைச்சி அவங்க உடம்பு பூரா தேய்ச்சிக்கிட்டு அது மாதிரி மூணு நாளைக்கு நீங்கள் தேய்ச்சி குளிச்சிங்கனாக்கா அந்த அரிப்பெல்லாம் எங்கே இருக்குன்னே தெரியாது. அப்புறம் இந்த இலைய காலிலையோ கையிலையோ ஒரு பெரிய புண்ணு வந்துருச்சுன்னு வச்சுங்க, புண்ணு எங்கிட்டாவது ஒரு இதில் தான் அடிபட்டுரும், அது புண்ணு வந்துடும். அது புண்ணு வந்தாக்கா அந்த இலைய பூரா ஆஞ்சி மஞ்சள் பொடியும் இதையும் நல்லா நைஸாக அரைச்சி அந்த புண்ணில் வச்சு கட்டிட வேண்டியது. மூணே நாள் தான் அந்த உள்ளே இருக்கிற கசடு பூரா இழுத்து வெளியே கொண்டாந்து அந்த உள்ளே இருக்கிற ஆணி வரைக்கும் வந்துடும். அப்படியே காஞ்சி அப்படியே பட்டை உரிச்சு போயிருங்க. அப்படி இது ஒரு நல்ல வைத்தியம். சளி பிடிச்சிருக்கு பெரியாளுகளுக்கு, நிறைய சளி பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா இந்த இலையும் ஒரு மிளகு ஒரு வெள்ளைப்பூடு அரைச்சி ஒரு அரை கிளாஸ் குடிச்சிட வேண்டியது. குடித்தா ஒரு 10 நிமிஷம் கழித்து இருமணும், அவங்களுக்கு இருமும். இருமி அந்த சளியை பூரா முதல்ல கோல 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 கோலையாக வரும், அப்புறம் சளியை பூரா வாந்தியோடு வந்துடும். வாந்தி வந்துருச்சேன்னு பயப்பட வேணாம், ரெண்டு வாட்டி வாந்தி வரும், மூணாவது வாட்டி சளியை பூரா கொண்டாந்து தள்ளிடும். அந்த இருதயத்தில் இருக்கிற சளியை பூரா கரைச்சி வெளியே கொண்டு தள்ளி விட்டுரும். அப்புறம் தள்ளி விட்ட பிறகு அவங்க நல்லா சுடுதண்ணி வச்சு குளிச்சுட்டு நல்லா ரசஞ்சோறு நல்லா கரைச்சி கொடுத்தீங்கன்னா உடம்பு அப்படியே சொடக்கெடுத்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நாட்டு வைத்தியம் நிறைய இருக்குது. நம்ம நிறைய எனக்கிட்ட தெரிஞ்ச வித்தையை பூரா நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னடா பாட்டி இப்படியெல்லாம் சொல்கிறாங்களே, குப்பமணிக்கீரை எப்படி சாப்பிட்றது அப்படின்னு. இதெல்லாம் குப்பமணிக்கீரையெல்லாம் நாங்கள் வதக்கி சாப்பிடுவோம். வதக்கி நல்லா அந்த இலைய பூரா அப்படி ஆஞ்சி இங்கே தாங்க டவுனில் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. கிராமங்கள்லாம் இந்த இலைய நல்லா ஆஞ்சி பொடியாக அப்படியே நறுக்கி நல்லா வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு தேங்காய் திரி போட்டு நல்லா வதக்கி சாப்பிடுவோம். அப்போ இந்த நெஞ்சில் இருக்கிற சளியை பூரா அது கொண்டுட்டு வந்துடும். அது அவ்வளோ ஒரு உடம்புக்கு நல்லது. உடம்பு வலி, கைகால் வலி, இந்த கையை காலில் வெள்ளை வெள்ளையாக விழுகுது பாருங்க, வெள்ளை வெள்ளையாக பத்து பத்தாக விழுகும். அப்போ இதை அரைச்சி போட்டிங்கனாக்கா அந்த பத்தெல்லாம் அது கிளீன் பண்ணிடும். இந்த மாதிரிக்க நாட்டு வைத்தியத்திலேயே நம்ம உடம்பை நல்லா ஆக்கிக்கணுங்க. எதுக்கு நம்ம போய் உடனே முடியல காய்ச்ச தலைவலி அப்படின்னா ஆஸ்பத்திரிக்கு ஓடுறீங்க. ஏன் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இதென்ன 1000-2000 நம்ம செலவு பண்ண போகிறோம், 5 பைசா செலவு இல்லாத பொருள் இது. இது நம்ம உடம்ப நம்மளே காப்பாற்றிக்க வேண்டியது தான். இதுக்கு எதுக்கு ஓடணும் ஆஸ்பத்திரிக்கு? இன்றைக்கி நீங்கள் பார்த்தது குப்பமணி கீரை, அரிசரங்கு சொரிசரங்க அது எப்படி குணப்படுத்தும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெல்ல தெளிவாக சொல்லி காமிச்சேன். இதே மாதிரி அடுத்து ஒரு கிராமத்து நாட்டு வைத்தியத்தோடு உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கிறேன். அதுக்கும் முன்னாடி மதுரை 6 சரோஜம்மா சேனலில் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அண்மை செய்தி, தமிழ்நாட்டில் கட்டுப்பாடுகளுடன் கூடிய ஊரடங்கு மேலும் 2 வாரங்களுக்கு நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக திரையணியில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் கட்டுப்பாடுகளுடன் கூடிய ஊரடங்கு மேலும் 2 வாரங்களுக்கு நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. முன்பாக முதலமைச்சர் தலைமையில் தொடர்பாக ஆலோசனை நடைபெற்ற நிலையில் கட்டுப்பாடுகளுடன் கூடிய ஊரடங்கு மேலும் 2 வாரங்களுக்கு நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. வெள்ளி, சனி, ஞாயிறு என அனைத்து 3 நாட்களும் அனைத்து வழிபாட்டு தலங்களையும் திறப்பதற்கு அனுமதி இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் கட்டுப்பாடுகளுடன் கூடிய ஊரடங்கு மேலும் 2 வாரங்களுக்கு நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. வெள்ளி, சனி, ஞாயிறு என 3 நாட்களுக்கு வழிபாட்டு தலங்களுக்கு செல்ல அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்தும் விதமாக பல்வேறு நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு முன்னெடுத்து வரக்கூடிய நிலையில் கட்டுப்பாடுகளுடன் கூடிய ஊரடங்கானது மேலும் 2 வாரங்களுக்கு நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. ஊரடங்கை நீட்டித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். வெள்ளி, சனி, ஞாயிறு என 3 நாட்களுக்கு அனைத்து வழிபாட்டு தலங்களுக்கும் செல்ல பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சில மாவட்டங்களில் கொரோனா தொற்றானது சற்றே அதிகரித்து வரக்கூடிய நிலையில் அடுத்தடுத்த நகர்வுகளை தமிழக அரசு முன்னெடுத்திருக்கக்கூடிய நிலையில் மேலும் 2 வாரங்களுக்கு கட்டுப்பாடுகளுடன் கூடிய ஊரடங்கானது நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. வெள்ளி, சனி, ஞாயிறு என 3 நாட்களுக்கு அனைத்து வழிபாட்டு தலங்களுக்கும் செல்ல பொதுமக்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பிரபாகர் இணைகிறார். பிரபாகர், விரிவான தகவல்.
தமிழகத்தில் கொரோனா கட்டுப்படுத்தலை கொரோனா கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாக ஊரடங்கு தொடர்ச்சியாக விதிக்கப்படுகின்றது. ஏற்கனவே 10வது முறையாக ஊரடங்கு விதிக்கப்பட்டிருந்தது. இதை நீட்டிப்பது தொடர்பாக இன்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் மருத்துவ நிபுணர்கள் அதன் தொடர்ச்சியாக காவல்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். அந்த ஆலோசனையின் முடிவில் சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அதன்படி ஊரடங்கை மேலும் 2 வாரங்களுக்கு நீட்டித்து முதலமைச்சர் அறிக்கை வெளியிட்டிருக்கின்றார். முதலமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையின் அடிப்படையில் வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அனைத்து மத வழிபாட்டு தலங்களிலும் பொதுமக்களுடைய வழிபாட்டிற்கு தடை விதிக்கப்படுவதாகவும், இந்த கட்டுப்பாடுகளுடன் 23 தேதி வரை இந்த ஊரடங்கு நீட்டிக்கப்படுவதாகவும் முதலமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் கூறப்பட்டிருக்கின்றது. மேலும் செப்டம்பர் 1 முதல் 9 முதல் 12 வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு 50 விழுக்காடு மாணவர்களுடன் பள்ளிகள் திறக்கப்படலாம் என்றும், அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை பள்ளிக்கல்வித்துறை தரப்பிலிருந்து வெளியிடப்படும் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே தமிழக அரசு கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஊரடங்கு கட்டுப்பாடுகள் அதன் தொடர்ச்சியாக இதன் மூலமாக பின்பற்றப்படும் என்றும் தற்பொழுது வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கடைகளுடைய நுழைவாயில்களில் வாடிக்கையாளர் பயன்படுத்தக்கூடிய வகையில் ஹேண்ட் சானிடைசர், அதே போல அவருடைய உடல் வெப்பநிலையை பரிசோதிக்கக்கூடிய அந்த கருவிகளை கொண்டு பரிசோதிக்க வேண்டும் என்றும், ஒவ்வொரு கடைகளிலும் அவர்கள் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளை அந்த சம்பந்தப்பட்ட துறை சார்பிலும் நகராட்சி நிர்வாகம் சார்பிலும் அவர்கள் வெளியிட வேண்டும் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. மேற்பட்ட அரசு விடுத்திருக்கக்கூடிய அந்த விதிமுறைகளை பின்பற்றாமலும் அனுமதிக்கப்பட்ட எண்ணிக்கைக்கு மேலே வாடிக்கையாளர்களை அனுமதிக்கும் வணிக மற்றும் இதர நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதற்காக ஏற்கனவே காவல்துறை மற்றும் வருவாய்த்துறையுடன் அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார்கள். முழுமையாக இந்த கட்டுப்பாடுகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்றும், எந்த இடத்திலும் கொரோனா கட்டுப்பாடுகளை மீறக்கூடாது என்றும், அப்படி மீறக்கூடிய நிறுவனங்கள் மீது உரிய நடவடிக்கை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நோய் தொற்று உள்ளானவர்களை கண்டறிதல், நோய் தொற்றுக்கு உள்ளானவருடைய தொடர்பில் இருப்பவர்களை கண்டறிதல் என்று தொடர்ச்சியாக அந்த நோய் தொற்றை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாக மருத்துவம் சார்ந்து எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளும் முழுமையாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. கொரோனா நோய் தொற்றை பாதிக்கப்பட்டவர்களுடைய இருக்கக்கூடிய பகுதிகளில் நோய் கட்டுப்பாட்டு அந்த மண்டல எல்லைகளாக கண்டெய்ன்மெண்ட் ஜோனாக உருவாக்கக்கூடிய பகுதிகளில் நுண்ணளவு மைக்ரோ லெவல் அளவில் அவர்கள் ஆய்வுகள் மேற்கொண்டு அந்த நோய் தொற்றை பரவாமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த நடைமுறைகளுடன் கூடுதல் கட்டுப்பாடுகள், கூடுதல் எந்த ஒரு விளக்குகளும் அளிக்கப்படாமல் தற்பொழுது கூடுதல் கட்டுப்பாடுகளாக வார விடுமுறை நாட்களில் இந்த அனைத்து வழிபாடு தலங்களும் மூடப்படும் என்ற ஒரு உத்தரவையும் இன்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் வெளியிட்டிருக்கின்றார்.
பிரபாகர், செப்டம்பர் 1 முதல் 9வது வகுப்பு முதல் 12வது வகுப்பு வரை பள்ளிகளை திறக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. 50% மாணவர்களோடு கல்லூரி தொடர்பாக ஏதேனும் அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கா கல்லூரி திறப்பு தொடர்பாக?
நிச்சயமாக, ஏற்கனவே இன்றைய தினம் கல்லூரிகள் அடுத்த வாரத்திலிருந்து அதற்கான வகுப்புகள் தொடங்கும் என்று, உயர்கல்வித்துறை தரப்பிலிருந்து ஆன்லைன் வகுப்புகள் தொடங்கும் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. பல பள்ளிகள் குறிப்பாக மாணவர்கள் ஆன்லைன் மூலமாக படிப்பதில் பெரும் சிக்கல்கள் இருப்பதாகவும், அதன் சரியான சூழ்நிலை இல்லாத காரணத்தினால் தற்பொழுது இந்த பள்ளிகள் திறப்பதாகவும் முதலமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிவிப்பில் கூறப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே கல்லூரிகள் தரப்பிலிருந்து கல்லூரி மாணவர்களுக்கு ஆன்லைன் வகுப்புகள் ஆனது அடுத்த வாரத்திலிருந்து துவங்கும் என்று ஏற்கனவே கூறப்பட்டிருக்கின்றது. பள்ளி மாணவர்களுக்கான ஆன்லைன் வகுப்புகள் கல்வி தொலைக்காட்சி வாயிலாக ஏற்கனவே நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதே போல அங்கிருக்கக்கூடிய ஆசிரியர்களும் வாட்ஸ்அப், அதே போல மற்ற சமூக வலைதளங்கள் மூலமாகவும் மாணவர்களுக்கு அவர்கள் கல்வியை கற்றுத்தந்து வருகின்றார்கள். இதுவரை வெளியிடக்கூடிய எந்த அறிவிப்பில் கல்லூரி திறப்பு தொடர்பான எந்த ஒரு உத்தரவும் வெளியிடப்படவில்லை. ஆன்லைன் வகுப்புகள் பெரும்பாலான கிராமப்புற மாணவர்களுக்கு சரியாக சென்று சேராததால் தற்பொழுது இந்த செப்டம்பர் 1 முதல் 50 விழுக்காட்டு மாணவர்களுடன் இந்த பள்ளிகளை திறந்து கொள்ளலாம் என்றும், இதற்கான முழுமையான நடைமுறைகள் பள்ளிக் கல்வித்துறை சார்பில் மேற்கொள்ள வேண்டும் என்றும் உத்தரவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.
ஒரு சில மாவட்டங்களில் சற்றே பாதிப்பு என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் அந்த மாவட்டங்களில் ஏதேனும் கூடுதலாக கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்க?
நிச்சயமாக, ஏற்கனவே சென்னை, செங்கல்பட்டு, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக தொற்று பரவல் அதிகரித்திருக்கின்றது. இதனுடைய காரணம் மக்கள் அதிகமாக கூடக்கூடிய பகுதிகளில், அதாவது சந்தை, அதே போல கடை வீதி போன்ற பகுதிகளில் அதிக அளவு கூடுவதாக ஏற்கனவே கொடுத்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் சென்னையில் 9 இடங்களில் அந்த மார்க்கெட் பகுதிகள் ஏற்கனவே மூடப்பட்டிருக்கின்றன. இதுபோன்று அந்தந்த மாவட்டங்களில் மக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்களில் வைரஸ் தொற்று பரவல் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அங்கிருக்கக்கூடிய உள்ளாட்சி நிர்வாகம் கருதுமையானால் அந்த பகுதிகளை முழுமையாக மூடலாம் என்றும் அந்த ஏற்கனவே கொடுத்திருக்கக்கூடிய உத்தரவானது நீட்டிக்கப்பட்டிருக்கின்றது. அதே உத்தரவு இன்றைய தினமும் தொடர்கின்றது. அடுத்து மேலும் 2 வாரங்களுக்கு கூடுதலாக எந்த பகுதியில் மக்கள் அதிக அளவில் கூடி வைரஸ் தொற்று பரவலுக்கான காரணங்களாக பார்க்கப்படுகின்றதோ அந்த இடங்களை மூடுவது தொடர்பாக அங்கிருக்கக்கூடிய நகராட்சி நிர்வாகமும் அங்கிருக்கக்கூடிய உள்ளாட்சி நிர்வாகமும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்றும் கூறப்பட்டிருக்கிறது.
வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 தினங்களில் வழிபாட்டு தலங்களுக்கு செல்ல, அனைத்து வழிபாட்டு தலங்களுக்கும் செல்ல பொதுமக்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. இந்த ஊரடங்கு அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த இரண்டு வாரங்களுக்கும் அது பொருந்துமா?
நிச்சயமாக, இரண்டு வாரங்களுக்கு வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை என்ற மூன்று கிழமைகளில் அனைத்து மத வழிபாட்டு தலங்களுக்கும் பொதுமக்களுடைய வழிபாடுகளுக்கு முழுமையாக அனுமதி ரத்து செய்யப்படுவதாக முதலமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிவிப்பில் கூறப்பட்டிருக்கின்றது. மற்ற தினங்களில் இந்த வழிபாட்டு தலங்களில் கொரோனா கட்டுப்பாடு விதிகளை பின்பற்றி அங்கிருக்கக்கூடிய சமூக இடைவெளியுடன் அந்த வழிபாட்டு தலங்களை அவர்கள் திறந்து கொள்ளலாம். இன்னும் வரக்கூடிய 23ஆம் தேதி வரை இந்த உத்தரவு தொடரும் என்றும், அப்போதைய நிலவரப்படி 23ஆம் தேதிக்கு முன்பாக அரசு மீண்டும் கூடி அந்த கொரோனா வைரஸ் பரவல் இந்த இரண்டு வாரங்களில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வைரஸ் தொற்று பரவலை கணக்கில் கொண்டு மீண்டும் கூடுதல் கட்டுப்பாடுகளோ அல்லது கூடுதல் தளர்வுகளோ விதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது.
பிரபாகர், சில மாவட்டங்கள்ல தொற்று அதிகமாக பரவக்கூடும், அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற இடத்துல மாநகராட்சி நிர்வாகங்களே சில கடைகளை எல்லாம் அடைக்க மாவட்ட நிர்வாகங்களுக்கு உத்தரவு முன்பு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அதுபோன்ற அதிகாரங்கள் மாவட்ட நிர்வாகங்களுக்கு மேலும் கூடுதலாக அளிக்கப்பட்டிருக்கா?
நிச்சயமாக, பொதுமக்கள் அதிகமாக கூடக்கூடிய பகுதிகள் அந்த பகுதிகளில் கடை விதியாகவோ அல்லது பொதுமக்கள் கூடக்கூடிய இடங்களில் கொரோனா வைரஸ் பரவல் அதிகமாக இருக்கும் என்று அங்கிருக்கக்கூடிய நகராட்சி நிர்வாகமோ அல்லது உள்ளாட்சி நிர்வாகமோ கருதுமேயானால் அங்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவர்கள் அந்த சமூக இடைவெளிகளை பின்பற்றுதல், தொடர்ச்சியாக அங்கு வரக்கூடிய பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தல் என்பது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். அதன் தொடர்ச்சியாகவும் பொதுமக்கள் அந்த உத்தரவுகளை பின்பற்றாமல் முழுவதுமாக அதிகமாக கூட்டம் கூடும் இடத்தில் முழுமையாக அவர்கள் எந்த பகுதியாக இருந்தாலும் அந்த பகுதியில் பொதுமக்கள் செல்வதற்கு தடை விதிப்பதற்காக அனைத்து அதிகாரங்களும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அங்கு கடை வீதியாக இருந்தாலும் சரி, மார்க்கெட் பகுதியாக இருந்தாலும் சரி, அத்தியாவசிய பொருட்கள் விற்கக்கூடிய அந்த உணவு சம்பந்தப்பட்ட அந்த காய்கறி பொருட்கள் விற்கக்கூடிய கடைகள் தவிர மற்ற பகுதிகளில் பொதுமக்கள் அதிகம் கூடாத வண்ணம் இருக்க அந்த பகுதிகளை முழுமையாக ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட பகுதியாக காவல்துறையினருடைய அந்த கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்காகவும் உள்ளாட்சித்துறையினுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்காகவும் அவர்களுக்கான அந்த அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்காக அவர்கள் முழுமையாக நடவடிக்கைகளை மேற்கொண்டு அந்த பகுதியில் பொதுமக்கள் செல்ல விடாமல் செல்வதற்கான நடவடிக்கைகளும் அவர்கள் மேற்கொள்ளலாம்.
தமிழகத்தில் கட்டுப்பாடுகளுடன் கூடிய ஊரடங்கானது மேலும் 2 வாரங்களுக்கு நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கான உத்தரவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறப்பித்திருக்கிறார். வெள்ளி, சனி, ஞாயிறு என 3 நாட்களுக்கு அனைத்து வழிபாட்டு தலங்களுக்கும் செல்ல பொதுமக்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. அதிக அளவில் பொதுமக்கள் ஒரே இடத்தில் கூட்டம் கூடுவதை தவிர்க்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. நோய் கட்டுப்பாட்டு பகுதிகளில் அத்தியாவசிய பணிகளுக்கு மட்டுமே அனுமதி அளித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. நோய் தொற்று பரவலை தடுக்க குழுக்கள் அமைத்து வீடு வீடாக கண்காணிக்கப்படும் என்றும் அரசு தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் கட்டுப்பாடுகளுடன் கூடிய ஊரடங்கானது மேலும் 2 வாரங்களுக்கு நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. செப்டம்பர் 1 முதல் 9 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான பள்ளிகள் திறக்கப்படும் என்றும், 50% மாணவர்களுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுமக்களும் அரசினுடைய அனைத்து நடவடிக்கைகளுக்கும் முழு ஒத்துழைப்பு அளித்து கொரோனா தொற்றிலிருந்து மீண்டு வர உதவி புரிய வேண்டும் என்றும் முதலமைச்சர் தரப்பிலிருந்து தொடர்ச்சியாக சொல்லப்பட்டு வரக்கூடிய நிலையில் தமிழகத்தில் இந்த ஊரடங்கு என்பது கட்டுப்பாடுகளோடு மேலும் 2 வாரங்களுக்கு நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கிறது.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.
தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கல்வி சேவையில் 26 ஆண்டுகள், 40,000-க்கும் மேற்பட்ட மாணவர்கள். மெடிக்கல், இன்ஜினியரிங், அக்ரி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அலைட் ஹெல்த் சயின்ஸ், பாலிடெக்னிக், நர்சிங், பார்மசி, டீச்சர் எஜுகேஷன், LKG முதல் MBBS வரை. தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், பெரம்பலூர், திருச்சி மற்றும் சென்னை.
வீட்ல இருந்தே ஆன்லைன் மூலமா 30 டேஸ்ல இங்கிலீஷ்ல எழுத பேச லேர்ன் பண்ணிக்கலாம், இல்லனா உங்க பணத்தை திரும்ப வாங்கிக்கலாம்.
சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை, வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி. தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் 5 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு. நீலகிரி, கோவை உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் 2,63,976 ரூபாய் கடன் உள்ளதாக தமிழக அரசு தாக்கல் செய்த வெள்ளை அறிக்கையில் தகவல். மாநிலத்தின் கடன் சுமை 5,70,189 கோடி ரூபாயாக அதிகரித்திருப்பதாகவும் அறிவிப்பு. பல்வேறு செலவின கடன்களுக்காக ஒரு நாளைக்கு அரசு கட்டும் வட்டி 180 கோடி ரூபாய். நிர்வாக ஆசிரியர் கார்த்திகை செல்வனுடனான சிறப்பு நேர்காணலில் நிதியமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் தகவல். மானியம் பெறுபவர்களை அடையாளம் கண்டு முறைப்படுத்த தெளிவான திட்டம் வகுக்கப்படும் என்றும் அறிவிப்பு. கடந்த ஆட்சியில் உள்ளாட்சித் தேர்தலை உரிய நேரத்தில் நடத்தாததால் 2,577 கோடி ரூபாய் இழப்பு. வாகன வரி கடந்த 15 ஆண்டுகளாக தமிழகத்தில் மாற்றப்படவே இல்லை. மதுபான வருவாய் வாட்டு வரியாக எடுக்கப்பட்டதால் பெரிய அளவில் வருவாய் சரிவு. தமிழகத்தில் இக்கட்டான நிலையில் உள்ள பொருளாதாரத்தை 5 ஆண்டுகளில் சீர்படுத்தி விடுவோம் என்ற நம்பிக்கை உள்ளது. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் இருப்பதற்காக வெள்ளை அறிக்கையை வெளியிடவில்லை என்றும் நிதியமைச்சர் பேட்டி. அதிமுக ஆட்சியில் நிதிநிலை சீர்கேடாக இருந்தது என்பது தவறான தகவல். முன்னாள் முதலமைச்சரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி விளக்கம். பெகசஸ் உளவு மென்பொருளை செயல்படுத்தும் NSO நிறுவனத்துடன் பாதுகாப்பு அமைச்சகம் எந்த வர்த்தகமும் மேற்கொள்ளவில்லை. 15 நாட்களாக நாடாளுமன்ற இரு அவைகளும் முடங்கிய நிலையில் முதல் முறையாக மவுனம் கலைத்தது மத்திய அரசு. இந்தியாவில் வசிக்கும் வெளிநாட்டினருக்கும் கொரோனா தடுப்பூசி. கோவிட் இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளலாம் என மத்திய சுகாதாரத்துறை அறிவிப்பு. நீட் தேர்வில் விலக்கு தர வலியுறுத்தி சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்படும். மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் உறுதி. ஆற்காடு அருகே வருமான வரித்துறை அதிகாரிகள் போல நடித்து 6 லட்சம் ரூபாய் கொள்ளையடித்த 6 பேர் கைது. வருமான வரித்துறை அலுவலகத்தில் பணியாற்றியவர் திட்டமிட்டு கொடுத்தது அம்பலம். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு வழக்கில் மனித உரிமைகள் ஆணைய புலனாய்வு அமைப்பு அறிக்கை தாக்கல். தேசிய மனித உரிமைகள் ஆணையம் பதிலளிக்க 3 வாரங்கள் அவகாசம் வழங்கியது உயர்நீதிமன்றம். தமிழகத்தில் 27 மாவட்டங்கள் கல்வியில் பின்தங்கியுள்ளன. நாடாளுமன்றத்தில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தகவல். ஓபிசி பட்டியலை முடிவு செய்ய மாநில அரசுகளுக்கு அதிகாரம். மக்களவையில் சட்ட திருத்த மசோதா தாக்கல். நாடு முழுவதும் 9,75,00,000 விவசாயிகளுக்கு 8வது தவணையாக நிதி. 19,500 கோடியை விடுவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. மேகதாட்டு அணையை கட்ட மத்திய அரசிடம் நிச்சயம் ஒப்புதல் பெறுவோம். கர்நாடக முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை மீண்டும் திட்டவட்டம். அறுபதாயிரம் கல்வெட்டுகள் தமிழுக்கானவை என்றால் அதனை திராவிட மொழியுடன் அடையாளப்படுத்துவது ஏன் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. கர்நாடகாவுடன் காவிரி பிரச்சினை உள்ள சூழலில் தமிழக கல்வெட்டுகளை மைசூரில் பாதுகாக்க திட்டமிட்டது ஏன் எனவும் வினா. 9 மாவட்ட உள்ளாட்சித் தேர்தலுக்கு ஆயத்தமாகும் அதிமுக. வரும் புதன் மற்றும் வியாழக்கிழமை நிர்வாகிகளோடு ஓபிஎஸ் இபிஎஸ் ஆலோசனை. ராமேஸ்வரம் திமுக நிர்வாகிக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை ரெய்டு. 12 மணி நேரம் நீடித்த சோதனையில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்து ஆவணங்கள் பறிமுதல். பெண் எஸ்பி அளித்த பாலியல் புகாரில் விழுப்புரம் நீதிமன்றத்தில் முன்னாள் சிறப்பு டிஜிபி ஆஜர். சிபிசிஐடி போலீசார் 400 பக்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த நிலையில் ஜாமீன் வழங்கியது நீதிமன்றம். டோக்கியோ ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற இந்திய வீரர் வீராங்கனைகளுக்கு டெல்லியில் உற்சாக வரவேற்பு. தேசத்திற்கு பெருமை சேர்த்தவர்களுக்கு மத்திய அரசின் சார்பில் பாராட்டு விழா. அமேசான் பிளிப்கார்ட் நிறுவனங்கள் வணிக போட்டி சட்டங்களை மீறியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு குறித்து விசாரிக்க போட்டி ஆணையத்திற்கு தடை இல்லை. விசாரணைக்கு ஒத்துழைக்கும்படி இரண்டு நிறுவனங்களுக்கும் உச்சநீதிமன்றம் உத்தரவு. வங்கதேசத்துக்கு எதிரான கடைசி 20 ஓவர் போட்டியிலும் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணி படுதோல்வி. வெறும் 62 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது.
வீட்ல இருந்தே ஆன்லைன் மூலமா 30 டேஸ்ல இங்கிலீஷ்ல எழுத பேச லேர்ன் பண்ணிக்கலாம். இல்லனா உங்க பணத்தை திரும்ப வாங்கிக்கலாம். வீட்ல இருந்தே ஆன்லைன் மூலமா 30 டேஸ்ல இங்கிலீஷ்ல எழுத பேச லேர்ன் பண்ணிக்கலாம். இல்லனா உங்க பணத்தை திரும்ப வாங்கிக்கலாம்.
பள்ளிகளை திறக்க மத்திய அரசுக்கு நாடாளுமன்ற நிலைக்குழு பரிந்துரை. ஓராண்டாக வகுப்புகளுக்கு செல்லாததால் மாணவர்கள் மனதளவில் பாதிக்கப்பட்டிருப்பதாக அறிக்கை. தமிழ்நாட்டின் நிதிநிலை தொடர்பாக இன்று வெள்ளை அறிக்கை வெளியீடு. கடன் விவரங்கள், வரவு செலவு திட்டங்கள் இடம்பெற்றிருக்கும் என தகவல். சென்னையில் ரங்கநாதன் தெரு உட்பட 9 இடங்களில் வணிக வளாகங்கள், கடைகள் இன்று முதல் மீண்டும் செயல்பட அனுமதி. நேரக்கட்டுப்பாடுகள், கொரோனா விதிகள் கடுமையாக பின்பற்றப்படும் என மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் புதிய தலைமுறைக்கு தகவல். ஈரோடு, திருப்பூரை தொடர்ந்து சேலம், நாமக்கல் மாவட்டங்களிலும் கூடுதல் கட்டுப்பாடுகள். ஜவுளி கடைகள், நகைக்கடைகள், வணிக வளாகங்கள் செயல்படும் நேரம் குறைப்பு. தமிழகத்தில் மேலும் 1956 பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு. சென்னையில் தினசரி பாதிப்பு சற்றே குறைந்தது. பிரதமர் மோடி தலைமையில் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டம். கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்படுகிறது. உள்ளாட்சித் தேர்தலில் 100% வெற்றி பெற பாடுபட வேண்டும். திமுக மாவட்ட செயலாளர்களுக்கு முதல்வரும் கட்சித் தலைவருமான மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல். தமிழகத்தில் 60 வயதுக்கு மேற்பட்டோரிடம் தடுப்பூசி போட்டுக் கொள்வதில் தயக்கம். தமிழ்நாடு மருத்துவத்துறை நடத்திய ஆய்வில் தகவல். சென்னை சென்ட்ரலில் மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அதிகாலையில் ஆய்வு. வெளிமாநிலத்தவர் மூலம் கொரோனா பரவுவதை தடுக்க ரயில் நிலையத்திலேயே பயணிகளுக்கு பரிசோதனை. கோவையில் ஊராட்சி நிர்வாக அலுவலகத்தில் அரசு ஊழியரை காலில் விழவைத்த விவகாரம். புகாருக்கு உள்ளான நபர் மீது 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு. பட்டியலின சமூகத்தினரை பற்றி சமூக வலைதளங்களில் இழிவாக பேசியதாக புகார். நடிகை மீரா மிதுன் மீது சைபர் கிரைம் காவல்துறையினர் 7 பிரிவுகளில் வழக்கு பதிவு. தமிழகம் முழுவதும் பூட்டிக் கிடக்கும் கிராம சேவை மைய கட்டடங்கள் விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் மனோ தங்கராஜ் உறுதி. மதுரையில் விதிகளை மீறி ஜல்லிக்கட்டு நடத்தியதாக 5 பேர் கைது. வாட்ஸ்அப் மூலம் இணைந்து போட்டிக்கு ஏற்பாடு செய்ததாக காவல்துறை தகவல். ஆப்கானிஸ்தானில் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி முன்னேறி வரும் தலிபான்கள் மேலும் 2 முக்கிய மாகாண தலைநகரங்களை கைப்பற்றியுள்ளதாக தகவல். செவ்வாய் கிரகம் போன்ற சூழலில் வசிக்க பயிற்சி. விரும்புபவர்களுக்கு அமெரிக்காவின் நாசா அழைப்பு. டோக்கியோவில் 2 வாரங்களாக நடந்து வந்த ஒலிம்பிக் திருவிழா கலை நிகழ்ச்சிகளுடன் நிறைவு. பெருந்தொற்றுக்கிடையே சிறப்பாக நடத்தியதாக ஜப்பானுக்கு பாராட்டு. ஒலிம்பிக் போட்டியில் 39 தங்கப்பதக்கங்களை வென்று அமெரிக்கா முதலிடம். போட்டியை நடத்திய ஜப்பான் மூன்றாவது இடமும், 7 பதக்கங்களுடன் இந்தியா 48வது இடத்தையும் பிடித்தன. பிரான்சில் நடக்கிறது 2024 ஒலிம்பிக் போட்டி. பாரிஸில் மக்கள் உற்சாக கொண்டாட்டம். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதல் டெஸ்ட் போட்டி டிரா. மழை காரணமாக 5ஆம் நாள் ஆட்டம் ரத்து. இவை தவிர, பார்சிலோனா கிளப் அணியிலிருந்து நட்சத்திர கால்பந்து வீரர் மெஸ்ஸி கண்ணீர் மல்க பிரியாவிடை, இதுகுறித்தும் பார்க்கவிருக்கிறோம்.
வீட்டில இருந்தே ஆன்லைன் மூலமா 30 days இங்கிலீஷ்ல எழுத பேச லேர்ன் பண்ணிக்கலாம். இல்லனா உங்க பணத்தை திரும்ப வாங்கிக்கலாம்.
சென்னை சில்க்ஸ் ஆடி சேல், 25% மற்றும் 50% தள்ளுபடி. லெட் தி செலிபிரேஷன்ஸ் பிகின்.
தமிழ்நாட்டு அரசின் நிதிநிலை அறிக்கை வரும் 13ஆம் தேதி தாக்கல் செய்யப்படும் என அமைச்சரவை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. தொழிற்கல்வி படிப்புகளில் அரசுப் பள்ளி மாணவர்களுக்கு 7.5% ஒதுக்கீடு வழங்க வகை செய்யும் சட்ட முன்வடிவை பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிமுகம் செய்யவும் முடிவெடுக்கப்பட்டுள்ளது.
முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் தமிழக அமைச்சரவைக் கூட்டம் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. பட்ஜெட் கூட்டத்தொடர், வேளாண் துறைக்கான தனி நிதிநிலை அறிக்கை, வெள்ளை அறிக்கைக்கு ஒப்புதல் அளிப்பது உள்ளிட்டவை குறித்து அமைச்சரவைக் கூட்டத்தில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. மருத்துவம் போன்று தொழிற்படிப்புகளிலும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்க பட்ஜெட் கூட்டத்தொடரில் சட்ட முன்வடிவு தாக்கல் செய்வது பற்றியும் விவாதிக்கப்பட்டது. கூட்டத்தின் முடிவில் வரும் 13ஆம் தேதி நடப்பாண்டிற்கான தமிழக அரசின் நிதிநிலையை தாக்கல் செய்வது என்று தீர்மானிக்கப்பட்டது. மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசின் முதல் நிதிநிலை அறிக்கையான இதில் இடம்பெறக்கூடிய அம்சங்கள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. மேலும் திமுகவின் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டபடி, வேளாண் துறைக்கென தனி நிதிநிலை அறிக்கையை நடப்பு கூட்டத்தொடரிலேயே தாக்கல் செய்யவும் முடிவு செய்யப்பட்டது. ஓய்வு பெற்ற நீதியரசர் முருகேசன் தலைமையிலான ஆணையத்தின் பரிந்துரைகளை ஏற்று அதனை செயல்படுத்தும் விதமாக மருத்துவக் கல்வி மாணவர் சேர்க்கையைப் போன்று பொறியியல், வேளாண்மை, கால்நடை, மீன்வளம், சட்டம் போன்ற தொழிற்கல்வி படிப்புகளில் அரசுப் பள்ளி மாணவர்களுக்கு 7.5% ஒதுக்கீடு வழங்க வகை செய்யும் சட்ட முன்வடிவை பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிமுகம் செய்வது என்றும் தமிழக அமைச்சரவைக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. மேலும் திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி, குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை வரும் பட்ஜெட் கூட்டத்தொடரிலேயே அறிவிக்கவும் முடிவெடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது.
சென்னை சில்க்ஸ் ஆடி சேல், 25% மற்றும் 50% தள்ளுபடி. லெட் தி செலிபிரேஷன்ஸ் பிகின்.